السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த காலங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த போர்கள் என்ற தலைப்பில் சில போர்கள் குறித்து பல்வேறு பிரயோஜனமான நல்ல விஷயங்களை அறிந்து கொண்டோம். இன்றைய தினம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபி தோழர்களும் சந்தித்த வரலாற்றில் மிகச் சிறப்பு மிக்க ஒரு போர் குறித்து அறிந்து கொள்ள இருக்கிறோம். அதுதான் ஹந்தக் போர். ஹந்தக் என்றால் அரபு மொழியில் அகல் குழி என்று சொல்லப்படும். இந்த போருக்கு குழிகள் தோண்டப்பட்ட போர் என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த போரை பற்றி திருமறை குர்ஆனில் குறிப்பிடும் போது அஹ்சாப் போர் என்றும் குறிப்பிடுகிறார். அஹ்சாப் என்றால் கூட்டுப்படைகள் என்பது அதனுடைய பொருள். கூட்டுப்படைகள், இந்த போருக்கும் மற்ற போருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வேறுபாடு இருக்கிறது. இதற்கு முன்னால் நடந்த உஹது யுத்தமாக இருக்கட்டும், பத்ர் யுத்தமாக இருக்கட்டும், இந்த போர்கள் எல்லாம் அரபுகளோடு நடந்த போர்கள், குறைசிகளோடு சிலை வழிபாட்டுக்காரர்களோடு நடந்த போர். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த ஹந்தக் போர்க்களம் கொஞ்சம் வித்தியாசமானது, பயங்கரமானது. எல்லா எதிரிகளும் ஒன்றிணைந்து இஸ்லாத்தை அழிப்பதற்காக அணிதிரண்ட ஒரு போர் தான் இந்த போர்க்களம். அதனாலதான் இந்த போர்க்களத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அஹ்சாப் போர் என்று குறிப்பிடுகிறார். கூட்டுப்படைகள், ஒரு பிரிவினர் நபிசல்லாசவர்களோடு போர் செய்யல, நபிசல்லாசவர்களை எதிர்ப்பதற்காக, சஹாபாக்களை அழிப்பதற்காக, முஸ்லிம்களை வேரறுப்பதற்காக காபிர்களாக இருந்த எல்லோரும் அணிதிரண்டார்கள். சிலை வழிபாட்டுக்காரர்கள், குறைசிகள் ஒன்று சேர்ந்தார்கள், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் ஒன்று சேர்ந்தார்கள், வேதக்காரர்கள், யூதர்கள், நசராக்கள், இவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக படை திரட்டினார்கள். அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த போர்க்களத்தை அஹ்சாப் போர், கூட்டுப்படைகள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகிறார். இந்த போர் ஹிஜ்ரி 5வது வருடத்திலே நடக்கிறது. முஸ்லிம்கள் சார்பில், முஸ்லிம்கள் தரப்பில் 3000 சஹாபாக்கள் இதிலே கலந்து கொண்டார்கள். ஆனால் காபிர்களுடைய எண்ணிக்கையை நீங்கள் பார்த்தால், ஒரு நார்மலா போர் செய்வதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய எண்ணிக்கை என்ன, இந்த பக்கம் ஒன்று இருந்தா அந்த பக்கம் ஒரு 2 மடங்கு இருக்கலாம், அப்படிதானே? அங்க 200 பேர் இருந்தா இங்க 100 பேர் இருக்கலாம். அப்ப இந்த மாதிரியான எண்ணிக்கையையும் தாண்டி காபிர்கள் பெருமளவில் இந்த போரிலே கலந்து கொண்டார்கள். அங்கிட்ட எவ்வளவு பேர்னா கிட்டத்தட்ட 10,000 பேர். முஸ்லிம்கள் 3000 பேர் என்றால் காபிர்கள் 10,000 பேர் கலந்து கொண்டார்கள். இதை எப்படி எதிர்கொள்றது கொஞ்சம் நம்ம கணக்கு பண்ணி பார்க்கணும். 3000 பேர் 10,000 பேரை எதிர்கொள்ள முடியுமா? ஆனால் அவர்கள் எதிர்கொண்டார்கள். வேற வழி இல்லையே, அடிக்க வர்ற அவன் என்ன செய்யறது? இருக்கக்கூடிய எண்ணிக்கையை வைத்துத்தான் நாம் போரை நடத்த வேண்டியிருக்கிறது. இந்த போர்க்களத்தில் யகூதிகள், குறைசிகள், அரபுகள் பல்வேறு பிரிவினர்களாக பிரிந்திருந்தார்கள். கனானா குலத்தார்கள், பனு ஹுசாரா, அஷ்ஜா, பனு சலீம், பனு முர்ரா என்று பல்வேறு கூட்டத்தார்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கொண்டார்கள் இந்த போரிலே. ஆக இவர்களை எப்படி எதிர்கொள்றது, இவர்களை நம்ம எப்படி எதிர்கொள்றது, கண்டிப்பாக இது மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு பயங்கரமான அச்சுறுத்தல் தான். ஒரு ரெண்டு பேர் அடிக்க வர்றாங்கன்னா நம்ம அதை எதிர்கொள்ள தயாரா இருப்போம். பத்து பேர் சேர்ந்து ஒரு ஆள் அடிக்க வர்றாங்கன்னா அதை நம்ம எப்படி எதிர்கொள்ளுவோம், அதை எப்படி நம்ம சமாளிப்போம்? உண்மையிலே மனிதனுக்கு ஒரு பயம் தானே ஏற்படுத்த நேரத்தில். சஹாபாக்கள் மனிதர்கள் தான், அவர்களுக்கும் அந்த பயங்கள் எல்லாம் ஏற்பட்டது. இந்த அஹ்சாப் போரை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் அஹ்சாப் என்ற திருமறை குர்ஆனுடைய அத்தியாயத்தில் குறிப்பிடுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, உதுக்குறு நியமத் அல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருளை நீங்கள் நினைத்து பாருங்கள். இது ஜாஅத்துக்கும் ஜுனூதுன், உங்களிடத்திலே பல்வேறு கூட்டங்கள் ஒன்று திரண்டு வந்தது. அவர்களுக்கு எதிராக காற்றையும் படையையும் நாம் அனுப்பினோம், நீங்கள் பார்க்காத படையை அனுப்பினோம். அந்த நிலை எப்படி இருந்தது என்றால், இது ஜாவுக்கும் மின் பௌக்கைக்கும் ஓமின் அஸ்வலமின்கும், அவர்கள் உங்களுக்கு மேல்புறத்தில் இருந்தும் கீழ்புறத்தில் இருந்தும் எல்லா புறங்களிலிருந்தும் உங்களை தாக்குவதற்காக வந்தார்கள். காபியர்கள் முஸ்லிம்களை இந்த போர்க்களத்திலே பல்வேறு தரப்பிலிருந்தும் தாக்குவதற்காக வந்தார்கள். வயது ஜாவத்தில் அபுசார், பார்வைகள் எல்லாம் தடுமாறியது, சாய்ந்தது, உங்களுக்கு மயக்கமே ஏற்பட்டது, பார்வைகள் சரிந்தது. ஆஹா, இவ்வளவு பெரிய கூட்டமா, இதை நம்ம எப்படி எதிர்கொள்வது என்று உங்களிடத்தில் ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டது. வபலகத்தில் குலூபுல் ஹனாஜிர், உள்ளங்கள் எல்லாம் தொண்டைக்குழியை அடைந்தன. கல்பு, நெஞ்சில் இருக்கக்கூடிய கல்பு, சில நேரத்தில் துக்கம் வரும்போது நமக்கு தொண்டையில் அடைச்ச மாதிரி இருக்கும், கடுமையான துக்கம், கடுமையான கவலையில. பாருங்க, நம்ம அதிகமா தண்ணி குடிச்சுக்கிட்டு இருப்போம், நம்ம இந்த உமிழ் நீர் நமக்கு தேவைப்படும். ஏன்னா துக்கம் தலைக்கு ஏறும்போது அது நம்முடைய தொண்டைக்குழி என்ன செய்யும், கவ்வும். அல்லாஹ் சொல்கிறான், அந்த இக்கட்டான அந்த காட்சியை, காபிர்களுடைய அந்த ஒன்று திரளலை நீங்கள் கண்ட பிறகு உள்ளங்கள் உங்களுடைய தொண்டைக்குழியை அடைந்து விட்டது. தகுன்னு பில்லாஹி லுனூனா, அல்லாஹ்வுடைய விஷயத்துல பல்வேறு எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டது. ஹுனாலிக்க உபுத்துளியல் மூமினூன வஸுல்ஸிலு ஸில்ஸாலன் ஷதீதா, அங்குதான் இறை நம்பிக்கையாளர்கள் கடுமையான முறையில் சோதிக்கப்பட்டு குலுக்கி எடுக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வே சொல்கிறான், உண்மையிலே இது மிகப்பெரிய ஒரு சோதனை. சஹாபாக்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்திய ஒரு சோதனை. இந்த சோதனையில் அவர்கள் ஸுல்ஸிலு ஸில்ஸாலன் ஷதீதா, கடுமையான முறையில் அவர்கள் குலுக்கி எடுக்கப்பட்டார்கள். ஒரு குலுக்கி குலுக்கித்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிலிருந்து ஒரு விடிவு காலத்தை ஏற்படுத்தினார். அந்த அளவுக்குத்தான் இந்த போர்க்களத்துடைய நிலைகள் இருந்தது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். எல்லாரும் சேர்ந்து கொண்டார்கள், குறைசிகள் சேர்ந்து கொண்டார்கள். ஏற்கனவே உஹது போர்க்களத்தை நம்ம அனுபவிச்சிருக்கிறாங்க, அதில் அடி வாங்கி இருக்கிறாங்க, இப்போது எல்லோரும் திரண்டு வருகிறார்கள். ஆனால் சஹாபாக்களுக்கு இருந்த ஒரே மன உறுதி என்ன, அந்த ஈமான் தான். இந்த உலகத்திலே நாம எதை இழந்தாலும் நமக்கு நஷ்டம் கிடையாது, இந்த நம்பிக்கை தான் அவர்களை நிப்பாட்டியது, அவர்களை தூக்கி நிறுத்தியது. போர்க்களத்துக்கு முன்னால் வேகமாக விரைந்து களத்திலே குதிப்பதற்குரிய வேகத்தை அவர்களிடத்திலே ஏற்படுத்தியது. மூத்தா போனா நமக்கு நஷ்டம் இல்லை, எங்க போறோம், சொர்க்கம் தானே போறோம். அல்லாஹ் ரசூல் மேல் அவ்வளவு ஆழமான நம்பிக்கை. அல்லாஹ் அதையும் இந்த அஹ்சாப் அத்தியாயத்தில் குறிப்பிடுகிறான். இறை நம்பிக்கையாளர்கள் கூட்டுப்படைகளை கண்டபோது, அவ்வளவு கூட்டுப்படைகளையும் கண்ணால் பார்க்கிறார்கள், கண்களுக்கு முன்னால் அவர்கள் திரண்டு நிற்கிறார்கள். இதை அவர்கள் கண்டபோது ஒரு மனுஷனுக்கு பல்வகையான பயங்கள் வரும். முனாஃபிக்கீன்கள் பல்வேறு வார்த்தைகளை சொன்னார்கள், ஆனால் அல்லாஹ்வை நம்பிய சஹாபாக்கள், நம்ம இன்னைக்கு சஹாபாக்கள் சஹாபாக்கள் சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் சஹாபாக்களை விமர்சனம் பண்றாங்க. சஹாபாக்களை பத்தி விமர்சனத்துக்கு கடுகளவு கூட உங்களுக்கு தகுதி இருக்குதான்னு கேட்டா கிடையாது சகோதரர்களே, கடுகளவு தகுதி கூட கிடையாது. அப்படி எவன்லாம் சஹாபாக்களை பத்தி பேசுறானோ நல்ல விளைவுக்கு அவன் ஒன்னா நம்பர் சைத்தான். சஹாபாக்களை பத்தி பேசக்கூடியவன் ஒன்னா நம்பர் சைத்தான், அவன் அபு சைத்தான், சைத்தானுக்கு வாப்பாவாக இருப்பான். சஹாபாக்களை பத்தி அல்லாஹ் எப்படி சொல்றான், அவங்க விஷயத்துல அல்லாஹ் அருளிய வசனங்கள்லாம் பாருங்க. வலம்மார அல் மூமினூன் அல் ஹஸா, இறை நம்பிக்கையாளர்கள் கூட்டுப்படைகளை கண்டபோது காலு அவர்கள் சொன்னார்கள், சதகல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் உண்மையை தான் சொன்னார்கள், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் உண்மையை தான் சொன்னார்கள். ஒரு மனிதனுக்கு இந்த நேரத்துல தான் சந்தேகம் வருது, ஈமான்ல அப்படித்தானே வரும், என்னடா முகமது நபி சொன்னாரு, அவர் நம்பணும், இன்னைக்கு இவ்வளவு பெரிய எதிரிகள் திரண்டு விட்டாங்க, நம்ம கதை முடிய போகுது, அவர் சொன்னது உண்மையாக இருக்குமோ சத்தியமா இருக்குமா, வெற்றி கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொன்னதாக எல்லாம் சொன்னாரு, இதுவா வெற்றி? ஏன்னா அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தான், வஅதல்லாஹுல்லதீன ஆமனூ மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத், உங்கள் அல்லாஹ்வை நம்பி நல்லறங்களை செய்யக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் வாக்குறுதி தருகிறான், இந்த பூமியிலே அல்லாஹ் அவர்களை குடியமர்த்துவான், ஈமான் கொண்டு நல்லறங்கள் இருந்தால் உங்களை அல்லாஹ் வாழ வைப்பான், நீங்க எதுக்கு கவலைப்பட தேவையில்லை. ஒலையு மக்கினும் தீனகும் உள்ளது இருத்ததாலும், உங்களுக்காக அல்லாஹ் பொருந்திக் கொண்ட இந்த மார்க்கத்தை இந்த பூமியில அல்லாஹ் நிலைபெறச் செய்வான். வளையு பத்தில் அன்னகும் மின் பாதி ஹௌஃபிஹிம் அமனா, அவருடைய அச்சத்துக்கு பிறகு ஒரு நிம்மதியான நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துவான். இப்பெல்லாம் அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தான், இந்த வாக்குறுதியில கொஞ்சம் பயம் வரணுமா இல்லையா, ஒரு சந்தேகம் வரணுமே, மூமின்களுக்கு சந்தேகம் வரல. அல்லாஹ் மூமின்கள் சொல்றான், எந்த மூமின சொல்றான், நம்ம காலத்துல உள்ள மூமினா? இல்லங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களோட இருந்தார்களே அந்த சஹாபாக்களே அல்லாஹ் மூமின்கள் என்று சொல்லி அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, அந்த கூட்டுப்படைகளை கண்ணால் கண்டபோது சதகல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் உண்மையை தான் சொன்னார்கள், அவங்க பொய் சொல்லல. ஹாதாமா வஅதல்லாஹு வ ரசூலுஹு, இதுதான் அல்லாஹ்வுடைய ரசூலும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு வாக்குறுதி அளித்தது. எது வாக்குறுதி அளித்தது? சொர்க்கம் தானே அல்லாஹ் வாக்குறுதி அளித்தான், அல்லாஹ்வுடைய ரசூல் சொர்க்கத்தை தானே வாக்குறுதி அளித்தார்கள். அந்த படைகளை பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு வாக்குறுதி கொடுத்தாங்களே, அந்த வாக்குறுதி இதுதான், சொர்க்கம் இதுதான், சொர்க்கத்தை நோக்கி நம்ம போறோம், இவர்களை எதிர்கொண்டா நமக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான், அல்லாஹ் ரசூல் உண்மையை தான் நமக்கு சொன்னாங்க என்று அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு இந்த காட்சி மேலும் ஈமானை அதிகப்படுத்தியது, மேலும் கட்டுப்பாடுகளை அதிகப்படுத்தியது. அப்படித்தான் மூமின்களுக்கு வரக்கூடிய சோதனை இருக்குதே, அது ஒரு மூமினுடைய ஈமானை குறைக்க அல்லாஹ் சோதனையை கொடுக்கறதுல அது ஒரு நன்மை கூட இருக்குது. வாழ்க்கையில துன்பங்கள் துயரங்கள் ஏற்படுது, அது வந்தோனையும் அறவுரை ஈமான் உள்ளவன் அதுல ஈமான்ல இருந்து கலந்து ஓடுவான், குஃப்ரான வார்த்தைகளை பேசுவான், அது ஈமான் பலகீனம் உள்ளவனிடத்துல வெளிப்படக்கூடிய விஷயம். ஆனால் சரியான ஈமான் உள்ளவன், அல்லாஹ்வை நம்பக்கூடியவன், கொள்கை உறுதி உள்ளவன், எவ்வளவு துன்பம் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் இந்த துன்பம் அவனுக்கு மேலும் ஈமான் அதிகப்படுத்தும். துன்பம் வராமல் இருந்தபோது இருந்த ஈமானை விட துன்பம் வரும்போது அவன்கிட்ட ஈமான் அதிகமாகும். துன்பம் வராமல் இருக்கும் போது அல்லாஹ் ரசூலுக்கு அவன் எப்படி கட்டுப்பட்டானோ, அதை விட துன்பம் வரும்போது இன்னும் அதிகமாக அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அவன் கட்டுப்படுவான். சஹாபாக்கள் அப்படிதான் இருந்தாங்க, ஜாதகம் இல்லா ஈமான் தஸ்லீமா, இதை அவர்களுக்கு மேலும் ஈமானை அதிகப்படுத்தியது, கட்டுப்படுதலை அதிகப்படுத்தியது. மினல் மூமினீன ரிஜாலும் சதக்கும் அஹதுல்லாஹ அலை, இறை நம்பிக்கையாளர்களில் சிலர் இருக்கிறார்கள், அல்லாஹ்விடம் செய்த உடன்படிக்கை அவர்கள் உண்மைப்படுத்தி விட்டார்கள், அல்லாஹ்விடம் செய்த உடன்படிக்கையை அவர்கள் உண்மைப்படுத்தி விட்டார்கள். அவர்களில் சிலர் தன்னுடைய லட்சியத்தை அடைந்து விட்டனர், இன்னும் சிலர் லட்சியத்தை அடைவதற்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கொடுத்த வாக்குறுதியை மாற்றவே இல்லை என்றெல்லாம் அல்லாஹ் அந்த சஹாபாக்களை பற்றி புகழ்ந்து பேசுகிறார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு சோதனை இந்த கந்தக் போர்க்களம் அஹ்சாப் போர்க்களத்தில் சஹாபாக்களுக்கு ஏற்பட்டது. அப்ப இந்த எதிரிகளை சமாளிக்கிறது எப்படி? உண்மையிலே அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு கிருபை தான், அல்லாஹ் வழிகாட்டுகிறான் இந்த எதிரிகளை சமாளிக்கிறது எப்படி. போர்க்களத்தில் நின்றம்னா நேருக்கு நேர வா அப்படின்னு நின்றம்னா கண்டிப்பாக எதிர்கொள்ள முடியாது, ஏன்னா அவன் 10,000 பேர் இருக்கிறான், நம்ம 3,000, அவன்கிட்ட உள்ள குதிரைப்பட ஆயுதங்கள் எல்லாமே அது இருக்கு. இப்ப என்ன செய்யறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை பண்றாங்க, நபி அவர்கள் சஹாபாக்களிடத்தில் ஆலோசனையும் செய்வார்கள், வஷாவிருஹும் ஃபில் அம்ர், இதுவும் அல்லாஹ்வுடைய கட்டளை, அவர்களுடன் நீ கலந்து ஆலோசனை செய்து கொள், வம்ருஹும் ஷூரா பைனஹும், அவருடைய காரியங்கள் மஷூராவாக இருக்கும், நல்லடியாருடைய பண்பு அல்லாஹ் சொல்கிறார். நபி அவர்கள் சஹாபாக்களிடத்தில் ஆலோசனை செய்கிறார்கள், என்ன செய்யறது, எப்படி இதை எதிர்கொள்றது. அப்போது எனக்கு குழி தோன்ற கலாச்சாரம் அரபுகள்கிட்ட கிடையாது, அவங்க இதுவரைக்கும் இந்த மாதிரி போர்க்களங்களில் குழி தோண்டினதே கிடையாது. சல்மான் ஃபாரிஸ், பாரசீகத்தை சார்ந்த சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிசல்லாஸ் அவர்களுக்கு ஆலோசனை சொல்கிறார்கள், அல்லாவின் தூதரை, மதீனாவை சுத்தி நம்ம குழி தோண்டுவோம், அதுதான் இதுக்கு சரியான தீர்வு. நபி அவர்கள் சிந்திச்சு பார்க்கிறாங்க, சஹாபாக்களும் அந்த கருத்தை உள்வாங்குறாங்க, இந்த ஐடியா சரியான ஒரு ஆலோசனையாக இருக்கிறது. ஏன்னா இவங்களை எதிர்கொண்டு குழியை தோண்டது தவிர வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா மதீனா என்பது மலைகளால் சூழப்பட்டது, சுத்தி மலைகள் இருக்கும். ஒரு பக்கத்தில் வபுரா என்ற மலை, இன்னொரு பக்கத்தில் வாக்கிம் என்ற மலை. இந்த இரண்டு மலைகளுக்கு மத்தியில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் அளவுக்கு இடம் காலியாக இருக்கிறது. எதிரிகள் மதீனாவுக்குள் நுழைய வேண்டும் என்றால் இந்த 5 கிலோமீட்டர் இருக்குது இந்த காலி இடைவெளி இடம், இதன் வழியாகத்தான் அவர்கள் மதீனாவுக்குள்ள வரணும். சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு ஆலோசனை சொல்றாங்க, மதீனாவை சுத்தி பேசாம குழியை தோண்டிடுவோமே, இந்த 4 கிலோமீட்டர் அளவுக்கு உள்ள இந்த இடத்துல குழியை தோண்டிடுவோம். சஹாபாக்கள் குழி தோன்றாங்க. அதனாலதான் இந்த போர்க்களத்துக்கு பேர் என்ன, கூட்டுப்படைகள் என்று ஒரு பேர் இருந்தாலும் ஹந்தக், ஹந்தக் என்றால் குழி, அகல் என்று பொருள். மதீனாவை சுத்தி சஹாபாக்கள் குழி தோன்றாங்க. ஒரு மனுஷன் மூத்தா போனா அவனை அடக்கம் பண்றதுக்கு குழி தோன்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க மனிதர்கள். ஒரு 6 அடி இடம், நீங்க யோசிச்சு பாருங்க, 5-6 கிலோமீட்டர் அளவுக்கு சஹாபாக்கள் குழி தோண்டி இருக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, அது எவ்வளவு சிரமமான ஒரு விஷயம். உண்மையில அது ஒரு பெரிய ஒரு தியாகம், அது சாதாரண ஒரு தியாகம் கிடையாது. நம்ம வரலாறுகள்ல கேட்கப்படக்கூடிய செய்தி, இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுட்டு போகக்கூடிய ஒரு விஷயங்கள் இல்ல, இது கதை இல்ல, கற்பனை அல்ல, நடந்த நிகழ்வுகள். இத்தனை இவ்வளவு பெரிய தூரத்தில் சஹாபாக்கள் குழி தோண்டுகிறார்கள். அவங்ககிட்ட ஏதாவது ஒரு மிஷின் இருந்துச்சா, ஒரு பொக்களின் ஏதாவது இருந்துச்சா, குழி தோண்டுறதுக்கு ஏதாவது நம்மகிட்ட உள்ள மாதிரியான மிஷின்கள் இருக்குதா, ஒண்ணுமே இல்லை. அவங்க கரங்களால தான் தோண்டினாங்க 5-6 கிலோமீட்டர் அளவுக்கு. அந்த குழியை எப்படி தோண்டணும், நல்ல ஆழமா தோண்டணும். சும்மா லேசா தோண்டினோம்னா கீழே இறங்கிட்டு மேலே ஏறி வந்துருவான், கீழே இறங்கினவன் மேலே வரக்கூடாது. அந்த அளவுக்கு சஹாபாக்கள் ஆழமாக தோண்டினார்கள். அகலமாகவும் இருக்கணும், ஏன்னா அவங்களும் குதிரைப்படை வீரர்கள், ஒரு மனுஷன் தாண்ட மாதிரி உள்ள குழி கிடையாது, அது அகலமாக இருக்கணும். குதிரையில தாண்டினா கூட முடியாது, வேகமாக வந்து குதிரையில தாண்டினா கூட அவன் அந்த குழியை தாண்டக்கூடாது, தாண்ட முடியாது, தாண்டக்கூடாது. அந்த அளவுக்கு அவன் அகலமாக குழி தோண்டணும். சஹாபாக்கள் என்ன பண்ணாங்க, இவ்வளவு அந்த அளவுக்கு உரிய அகலத்திலையும் இந்த மிக நீண்ட இந்த நீளத்திலையும் ஆழமான அந்த குழியை சஹாபாக்கள் தோன்றுகிறார்கள். உண்மையிலே அந்த நேரம், அந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்னா, கடும் குளிர் உள்ள காலகட்டம். இந்த போர்க்களம் நடக்கும்போது சஹாபாக்கள் குழி தோண்டும் போது கடுமையான குளிர் உள்ள காலகட்டம். குளிர் நேரத்தை நம்ம வெளியவே வரமாட்டோம். அதுவும் மதீனாவுடைய குளிர் எப்படி இருக்கும், மக்காவுடைய குளிரை விட மதீனாவுடைய குளிர் போனவர்களுக்கு தெரியும். அதனுடைய பயங்கரம், அதனுடைய வீரியம், அவ்வளவு கடுமையான குளிர்ல காலை நேரத்தில் சஹாபாக்கள் குழி தோண்டி கொண்டு இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி என்ன செய்வார்கள், சஹாபாக்களிடம், எதிரிகள் என்ன செய்கிறார்கள் என்பதை உங்களில் யாராவது உளவு பார்த்து விட்டு, வேவு பார்த்து விட்டு வருவாங்களா, வருவீங்களா அப்படின்னு கேட்பாங்க சஹாபாக்கள்கிட்ட. ஆனா அது கஷ்டமான ஒரு விஷயம், இரவு நேரம் கடும் காத்தடிக்குது, குளிர் மட்டும் இல்ல குளிரும் சேர்த்து காத்தும் சேர்ந்து அடிக்கிறது. இரவு நேரம் யாரும் வருவீங்களான்னு கேட்கிறாங்க, எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க. அப்போது ஜுபைர் ரலியல்லாஹு, ஜுபைர் இப்னு அவாம், அவ்வாம் ரலியல்லாஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் பதிலளிக்கிறேன், நான் பார்த்து விட்டு வருகிறேன் முன் வர்றாங்க. நபி அவர்கள் மறுபடியும் கேட்டாங்க, அப்போதும் ஜுபைர் ரலியல்லாஹு அவங்க தான் வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணாவது முறையும் கேட்டாங்க, அப்போதும் ஜுபைர் ரலியல்லாஹு நான் வருகிறேன் அல்லாஹ்வின் தூதரேன்னு வந்தாங்க. அப்போதுதான் நபி அவர்கள் சொன்னார்கள், ஜுபைரே, இன்னலி குல்லி நபியின் ஹபாரியன், ஒவ்வொரு நபிக்கும் விசேஷமான ரொம்ப பாசத்துக்குரிய ஒரு நண்பர், ஒரு தோழர் இருப்பார். வைன ஹவாரிய, என்னுடைய தோழர்களில் ஒருவர் அஸ் ஜுபைர் இப்னுல் அவ்வாம், நீங்களும் ஒருவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அவங்களுக்கு நிறைய ஹவாரியன்கள் இருக்கிறார்கள். ஹவாரியன்னா என்ன, உற்ற நண்பர்கள் அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சித்தீக், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. இவர்கள நீங்களும் ஒரு நண்பர் என்று நெர்சல்லாஸ் அவர்கள் அவர்களை சிறப்பிச்சதை நம்ம பார்க்கிறோம். அதுபோல முஸ்லிம் சஹி முஸ்லிம்ல இந்த செய்தி புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, சஹி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது 3343 ஹதீஸ். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த போர்க்களத்திலே தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை குறித்து நமக்கு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கடும் காற்றும் குளிரும் அடிக்கக்கூடிய ஒரு இரவில் எதிரிகள் என்ன செய்கிறார்கள் என்பதை நீங்க யாராவது பார்த்துட்டு வருவீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க, அழைக்கிறாங்க. எல்லோரும் அமைதியா இருக்கிறாங்க. சஹாபாக்கள் பொதுவாகவே என்ன செய்வாங்க, நபி அவர்கள் கேட்டா உடனே பதில் சொல்லிடுவாங்க. ஆனா இது எந்த மாதிரி ஒரு நேரமா இருக்கும்னு பாருங்க, எல்லோரும் அமைதியாக இருக்கிறாங்கன்னா அந்த நேரம் எப்படிப்பட்ட ஒரு நேரமாக இருக்கும்? கடும் குளிர்ல நம்ம நல்ல போர்வையை போத்திட்டு தூங்கத்தான் நம்ம ஆசைப்படுவோம் இல்லையா? இரவு நேரத்துல தன்னந்தனியா அதுவும் போனோம்னா என்ன நடக்கும்? எதிரி கையில மாட்டினோம்னா அவ்வளவுதான், அதோட நம்ம கதையை முடிச்சிருவான். அந்த மாதிரியான ஒரு நேரம் அமைதியாக இருக்கிறாங்க. மூணு முறை நரிசலாஸ் அவங்க கேட்கிறாங்க, நாலாவது முறை கும் யா ஹுதைஃபா, ஹுதைஃபாவை எந்திரிச்சு வாங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பர்டிகுலரா ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு பேரை சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சாங்க. இப்ப நான் வரமாட்டேன்னு சொல்லுவாங்களா சஹாபாக்கள்? பொதுவாக கூப்பிடும் போது யாருக்கு அது வர்றாங்களோ போகட்டும் என்று அமைதியா இருந்தாங்க. நபி அவர்கள் பேரை சொல்லி ஹுதைஃபாவை வாங்கன்னு சொன்னோனையுமே ஹுதைஃபா ரலியல்லாஹு அவங்களே சொல்றாங்க, இது ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நான் பயந்துகிட்டு இருந்தேன், ஆனா நபி என் பேரை சொல்லி கூப்பிட்டாங்களே, இதுக்கப்புறம் நான் அவங்களுடைய அழைப்பனா தட்ட முடியாதே, அதனால எனக்கு வேற வழி இல்லை, நான் எழுந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தேன். நபி அவர்கள் சொன்னார்கள், ஹுதைஃபாவே எதிரிகள் என்ன செய்கிறார்கள் என்பதை நீ பார்த்து விட்டு வா, எனக்கு எதிராக அவர்களை கிளப்பி விட்டு விடாதே, பார்த்துட்டு தான் வரணும், என்ன செய்யக்கூடாது, எதையாவது ஒன்று செஞ்சு இருக்கிறவங்களை கிளப்பி விட்டுறக்கூடாது. உடனே 10 நாள்ல வர வேண்டிய ஆளு 2 நாள்ல வந்து நிற்பான், அப்ப அந்த வேலையை செய்யக்கூடாது, பார்த்துட்டு வேவு மட்டும் தான் நீங்க பார்த்துட்டு வரணும்னு நபி அவர்கள் சொல்லி அனுப்பி விடுறாங்க. அழியல்லவங்களும் போறாங்க, அவங்களே இது அல்லாவுடைய மோஜிசான்னு வைங்களேன். அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூப்பிடுறதுக்கு முன்னாடி கடுமையான ஒரு குளிர்ல நான் சிக்கி இருந்தேன், உடம்பெல்லாம் கடும் குளிர் நடுங்கிட்டு இருந்தேன், என்னால் வர முடியல, ஆனா நபி என்ன சொல்லி அனுப்பினோனையுமே நான் போனேன். போகும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, தண்ணியில நடந்தா எப்படி இருக்கும், தண்ணிக்கு மேல நடக்கிறது நமக்கு ஒரு சிரமமா இருக்குமா, மலைக்கு மேல நடக்கிறது ஒரு கஷ்டமா இருக்கும், தண்ணியில நம்ம நடக்கிறது நமக்கு கஷ்டமா இருக்குமா, அது ரொம்ப லேசானது, தண்ணியில நடக்கிற மாதிரியான ஒரு நிலை எனக்கு ஏற்பட்டது. அல்லாஹ் ஏற்படுத்துறான் அந்த சஹாபிக்கு, அல்லாஹ் ஒரு அற்புதத்தை ஏற்படுத்துறான், அந்த குளிர் சிரமமா தெரியல, அந்த இருள் சிரமமாக தெரியவில்லை, அந்த கடும் காற்று சூறாவளி காற்று அவருக்கு சிரமத்தை தரவில்லை, தண்ணியில நடக்கிற மாதிரி அல்லாஹ் அவரை கொண்டு போறான். அது அப்படியே அவங்க சொல்றாங்க, போறாங்க. பார்த்தா அபு சுஃபியான் படை பட்டாளத்தோட என்ன செய்யறாரு, மதீனாவுக்கு வெளியில படை திரட்டி கூடாரங்களை எல்லாம் அடிச்சு சாப்பாடு எல்லாம் ஜோரா நடந்துகிட்டு இருக்குது. கடும் குளிரா அபு சுஃபியான் என்ன பண்றாரு, நெருப்பை மூட்டி சூடு வாங்கிட்டு இருக்கிறார். என்ன செய்யறாரு, தன்னை வந்து உடம்புல நெருப்புல காட்டிட்டு இருக்கிறார், குளிர் காஞ்சி கொண்டு இருக்கிறார். புதைப்பாளர்கள் அவங்க பாக்குறாங்க, பக்கத்தில் நிற்கிறாரு அபு சுஃபியான், அவருடைய முதுகுகள்ல பல பலன் அந்த இருட்டு நேரத்துல அந்த சூடு பறக்க அவருடைய முதுகு தெளிவாக அவருக்கு தெரியுது. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் நினைச்சேன் ஒரு போடு போட்டுறோமான்னு சொல்லி, போட்ட கதை முடிஞ்சிருச்சுல, ஏன்னா அம்பு கையில இருக்கு, விட்டோம்னால ஈட்டி எரிஞ்சோம்னா கரெக்டா, ஏன்னா ஒரு நிமிஷம் கரெக்டா முதுகு காட்டுறாரு, என்ன இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அமையாது அபு சுஃபியான போடுறதுக்கு, அப்போ நம்ம எரிஞ்சிருவோமான்னு நினைச்சேன். பாருங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நம்ம நம்புறது எவ்வளவு நன்மன் பாருங்க. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நபி என்ன சொன்னாங்க, எனக்கு எதிராக அவங்களை கிளப்பி விட்டுறாருன்னு சொன்னாங்க. சரி நான் சரியா போட்டுருவோன்னு சொல்லி நான் எரிஞ்சு அது வேற எங்கிட்டாவது பட்டு கடைசியில் என் கதையும் முடிஞ்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லையும் மீறி எதுக்கு இந்த வேலையை நம்ம செய்யணும், நபி சொன்னதை மட்டும் நம்ம செய்வோம். அப்ப அவங்களுக்கு அறிவுல ஒண்ணு படுது, சஹாபாக்கள் அதை மீற மாட்டிக்கிறாங்க. பாருங்க நம்ம இப்படி யோசிப்போம், பக்கத்துல இப்படி ஒரு வாய்ப்பு தான் நம்ம பயன்படுத்துவோம், ஆனா அதை நான் அடக்கிக்கிறாங்க, ஏன்னா அதுதான் சஹாபாக்கள். நபியுடைய சொல்லு வந்துருச்சா அப்படி கட்டுப்பட்டுருவாங்க, வேற எந்த ஒரு சிந்தனையும் எங்க கிடையாது. ஆனா இன்னைக்கு சஹாபாக்கள் விமர்சனம் பண்றவங்க அப்படி இருக்கிறாங்களான்னு பாருங்க, அப்படி பார்க்க முடியாது. அப்புறம் இந்த செய்தியை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த இந்த இடங்கள்ல இப்படிலாம் இருக்கிறாங்கிற தகவலை ஹுதைஃபா ராணியிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க. அவங்களே ஹதீஸ்ல வருது, நான் வரும்போது எனக்கு அதே மாதிரி நல்லதான் இருந்துச்சு, தண்ணியில வர்ற மாதிரி தான் இருந்துச்சு, ஒரு கஷ்டமும் தெரியல. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து நான் சேர்ந்தோனையுமே குளுது வர ஆரம்பிச்சிருச்சு. அற்புதத்தை பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்தோனையுமே அது வரைக்கும் எனக்கு ஏற்படாத ஒரு குளிர் எனக்கு ஏற்பட்டு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பித்து விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை அவர்களுடைய போர்வையிலே அரவணைத்துக் கொண்டு படுக்க வைத்தார்கள். நான் நல்ல உறங்கினேன். பிறகு கும்யா நௌமான், உறங்கக்கூடியவரே, நௌமான் என்ன தூங்கக்கூடியவரே, எழுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை எழுப்பி விட்டார்கள். என்ன செய்யறோம் ஹதீஸ்ல பார்க்கிறோம். இங்க நம்ம இன்னொரு விஷயத்தையும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் சகோதரர்கள், என்னன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நம்பி ஹுதைஃபா ரலியல்லாஹு கட்டுப்பட்டாங்க. அதனால என்ன நன்மை ஏற்பட்டுச்சு, அபு சுஃபியான் பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்தார் இல்லையா. அன்னைக்கு அபு சுஃபியான் அவர் கொலையே செஞ்சிருந்தா கூட அது நன்மையான்னு கேட்டா கிடையாது. அல்லாஹ்வுடைய தொல்லுடைய கட்டுப்பட்ட பிற்காலத்துல கூட எவ்வளவு நன்மைகள் ஏற்படுதுன்னு பாருங்க. பின்னாடி மக்கா வெற்றி ஏற்பட்டது, அபு சுஃபியான் இஸ்லாத்துக்கு வந்தார். அப்ப அபு சுஃபியானே இஸ்லாத்துக்கு வந்துட்டாருன்னு சொல்லி அதை வட்டி எத்தனை மக்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு நன்மையும் என்ன செய்கிறது இதுல இருக்கிறது. இந்த குழி தோண்டும் போது சஹாபாக்கள் கடும் கஷ்டப்பட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு சாப்பாடு இல்லை. சில நேரத்தில் நமக்கு சாப்பாடு இருந்தா கூட தண்ணி இருந்தா நம்ம சமாளிச்சிடலாம். ஒரு மனுஷன் வேலை செய்யும் போது அதிகமா எனர்ஜி தேவை, சாப்பிட்டதெல்லாம் போயிடும், மறுபடியும் பசிக்கும், வேலை செய்யணும் மறுபடியும் அவன் சாப்பிடணும். சில கடின வேலை செய்யக்கூடிய மக்களை பாருங்க, அவங்க அதிகமாக சாப்பிடுவாங்க. நம்ம மூணு வேலை சாப்பிட்றோம்னா அவங்க அஞ்சு ஆறு வேலை சாப்பிடுவாங்க. அவ்வளவு சாப்பிட்டாலும் அவங்க இப்படித்தான் இருப்பாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய எனர்ஜி என்ன செய்து செலவாகுது. சஹாபாக்கள் இவ்வளவு கடின வேலையை செய்யறாங்க, இந்த குளிர் நேரமாக இருக்குது, ஆனா உங்களுக்கு சாப்பாடான்னு கேட்டா கிடையாது, தண்ணியா ஒண்ணுமே இல்லை, உணவு எதுவுமே இல்லை. அந்த குழியை தோண்டும் போது அவங்க படக்கூடிய கஷ்டத்தை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னல் ஐஷ ஐஷுல் ஆஹிரா, இறைவா வாழ்க்கை என்பது மறுமையின் வாழ்க்கை தான். அன்சாரி வல் முஹாஜிரா, அந்த மறுமை வாழ்க்கைக்காக பாடுபடக்கூடிய அன்சாரிகளையும் முஹாஜிர்களையும் யாரெல்லாம் நீ மன்னித்து விடு. இந்த துவாவை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய முடிந்தது. என்ன செய்ய முடிஞ்ச உங்களுக்கு இந்த போர்க்களத்துல துவா தான், இது உங்களுக்கு ஒரு உறுதியை ஏற்படுத்தும், அவங்க மனதுக்கு ஆறுதலா இருக்கும், அவங்க மேலும் கொள்கை உறுதியோடு இந்த பணியை செய்வாங்க. யாரெல்லாம் மறுமைதான் வாழ்க்கை, இந்த உலகம்ல வாழ்க்கை இல்லைன்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலக வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே கிடையாது. மறுமைக்காக பாடுபடக்கூடிய இந்த அன்சாரிகளை முஹாஜிர்களையும் அல்லாஹ் நீ மன்னிச்சது. அப்ப அன்சாரிகள் முஹாஜிர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா, முஹம்மதா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கொடுத்தாங்க, எங்க அல்லாஹ்வுடைய தூதர் நாம் படக்கூடிய சிரமத்தை பார்த்து விட்டு அவர்கள் சஞ்சலப்படுகிறார்களோ கவலைப்படுகிறார்களோ, நபி அவர்களை நாம் சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி நபி அவர்கள் என்ன சொன்னா சந்தோஷப்படுவாங்க, அந்த வார்த்தையை சொன்னாங்க. என்ன சொன்னா சந்தோஷப்படுவாங்க, நஹனுல் லதீன பாயா முஹம்மதா, நாங்க யாரு தெரியுமா, முஹம்மதிடம் நாங்கள் உடன்படிக்கை எடுத்திருக்கிறோம். அலல் ஜிஹாதி மா பகைனா அபதா, அலல் மௌத்தி மா பகைனா அபதா, நாங்கள் உலகில் வாழும் காலமெல்லாம் எங்களுக்கு மரணமே ஏற்பட்டாலும் நாங்கள் கொல்லப்பட்டாலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு நாங்கள் விரண்டு ஓடிவிட மாட்டோம், அவர்களை விட்டு நாங்கள் புறவதி விட்டு ஓடிவிட மாட்டோம், அவர்களோட சேர்ந்து மரணித்தாலும் மரணிப்போமே தவிர, இப்படி நாங்கள் உடன்படிக்கை எடுத்திருக்கிறோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபாக்கள் என்னைக்கே எடுத்தாங்களே உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கை இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகப்படுத்துறாங்க. அல்லாஹ் குதிரே நாங்களாம் சொன்ன மாதிரி நடப்போம், உடன்படிக்கையை மீற மாட்டோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை பார்க்கிறோம். இப்படியெல்லாம் சஹாபாக்கள் இந்த போர்க்களத்தில் தியாகம் செய்தார்கள்ங்கிறத பார்க்கிறோம். அது மாதிரி ஒரு செய்தி புகாரியில் 4100வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்சாரிகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் அல்ல அறிவறிவானாக. அன்பான சகோதரர்கள், சஹாபாக்கள் செஞ்ச எந்த ஒரு தியாகத்துக்கும் எதுவும் ஈடாக முடியாது, எதுவும் ஈடாக முடியாது. அந்த சஹாபாக்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை என்ன, அவர்களை பத்தி நல்ல விதமாகத்தான் பேசணும், அவர்களை பத்தி தீய விதமா பேசக்கூடாது, அவர்களிடத்தில் தவறுகளே ஏற்பட்டால் கூட அதை பற்றி பேசக்கூடிய உரிமை நமக்கு இல்லை. அதை பத்தி நம்ம பேசக்கூட, இதெல்லாம் நம்ம சஹாபாக்கள் விஷயத்தில் பேட வேண்டிய ஒழுங்கு. பாருங்க, அனசல்ல அவங்க சொல்றாங்க, முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் அல்ல அருள்புரிவானாக. அவங்களுக்கு உணவில்லை, சில நேரங்களில் ஒரு கையில கோதுமை கொண்டு வரப்படும், கொழுப்பு வரும். என்ன கொழுப்பு? அழுகி போன கெட்டு போன கொழுப்பு. வேற என்ன செய்ய? அதுதான் இருக்குது, வேற இல்லை. இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு உணவு செய்யப்பட்டு அது சஹாபாக்கள் அதை சாப்பிடுவாங்க, அது தொண்ட குழிக்குள்ள போகாது. சொல்றாங்க, அந்த உணவு எங்க தொண்ட குழிக்குள்ள இறங்க, அந்த உணவு தொண்டையிலே சிக்கிக்கும். இப்படியெல்லாம் அன்சாரிகள் முஹாஜிர்கள் அந்த கொழுப்பு கெட்ட வாடையாக இருக்கும். அந்த உணவு எப்படி இருக்கும்? ஒரு மோசமான ஒரு வாடையும் வரும், ஆனாலும் தொண்ட குழிக்குள்ள இறங்காது, வேற வழி இல்லையே. நபி அவர்களை பாதுகாக்கணுமே என்பதற்காகவே அவங்க இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அந்த உணவுகளை எல்லாம் உண்டாங்க அப்படிங்கறத நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து குளித்து ஒண்ணாங்க. தலைவர்கள், இன்னைக்கு சில தலைவர்கள் இருப்பாங்க, என்ன அவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, தொண்டர்கள் தான் செய்யணும். சரி, ஆள் இருந்தா பிரச்சனை இல்லை, சில நேரங்களில் நம்மளும் செய்ய வேண்டிய வேலை வந்து செய்யணும், அதுல பங்கெடுக்கணும். ஆனா இன்னைக்கு உலகத்தில் உள்ள தலைவர்களை பாருங்க, அவங்க நல்லா இருப்பாங்க, ஆனா கீழே உள்ள தொண்டர்கள் கஷ்டப்படுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் கிடையாது. சஹாபாக்கள் கஷ்டப்படுறாங்கன்னா அதுல முன்னாடி அவங்க நின்றாங்க, அவங்களும் இந்த குழியை தோண்டாங்க. இந்த போர்க்களத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழி தோண்டி அவருடைய வயிறு நெஞ்சு எல்லாம் உடம்பெல்லாம் மண்ணு படிந்திருந்தது, வயிறே தெரியல அந்த அளவுக்கு நபியுடைய உடல்ல மண்ணு படிந்தது. அவங்க வயிற்றுல ஒரு கல்லையும் கட்டியிருந்தார்கள், பசி தாங்க முடியல. ஏன்னா வயிறு ரொம்ப பசி வந்துருச்சுன்னு வைங்கள, வயிறு ஃப்ரீ ஆயிருச்சுன்னா ஏதோ பறக்கிற மாதிரி இருக்கும், வயிற்றுல ஏதோ கொஞ்சம் வெயிட் இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம கொஞ்சம் பணியை செய்யலாம். வயிற்றுல கல்லை கட்டி கொண்டு அவர்கள் இந்த குழியை தோண்டினார்கள். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் ஒரு குழியை தோண்டுறாங்க, ஒரு பாறை வருகிறது, ஒரு பெரிய பாறை வருகிறது, அந்த பாறையை உடைக்க முடியல. எவ்வளவு பேர் மாத்தி மாத்தி கடப்பாறையை போட்டு பார்க்கறாங்க, அந்த கல் உடைய மாட்டேங்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, ஒரு பெரிய பாறை வந்திருக்கு, அது உடைய மாட்டேங்குதுன்னு நபி அவர்கள், நான் முயற்சி செய்யறேன்னு சொல்லி அந்த கடப்பாறையை வாங்கி நபி அவர்கள் ஓங்கி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி ஒரு குத்து குத்துனாங்க, அடி பாறையெல்லாம் சுக்கு நூறா போய் அப்படி மணலாக மாறியதுங்கிறத ஹதீஸ்ல நம்ம பார்க்கறோம். நபிசல்லாசுடைய வீரத்தை பார்த்தீங்களா, அவருடைய தெம்பை பார்த்தீங்களா, மற்றவங்களுக்கு முடியாத நேரத்தில் அதை தான் வந்து அவங்க செஞ்சிருக்கிறார். உங்களுக்கு முடியலையா, நான் செய்கிறேன் என்று நபிசல்லாஸ் அவர்கள் அந்த பெரும் பாறையை அவர்கள் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி அதை உடைத்தார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் நபி அவர்கள் அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாடிய ஒரு கவிதையை எடுத்து பாடினார்கள். ஏன்னா நபிசல்லாஸ் அவர்களுக்கு கவிதை தெரியாது, ஏன்னா அவங்களுக்கு அரபி தெரியாதே. மற்ற சஹாபாக்கள் பாடிய நல்ல நல்ல கவிதைகளை நபி அவர்கள் எடுத்து பாடினாங்க. அந்த இடத்துல மண்ணை எல்லாம் அள்ளிக்கொண்டே அந்த வேலையை அல்லாஹ்வுக்காக செய்து கொண்டே நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம இறைவா, லௌலா அந்த மஹ்தஜைனா, நீ மட்டும் இல்லாவிட்டால் நாங்கள் நேர்வழி பெற்றிருக்க மாட்டோம், வலா தசத்தகனா, நாங்கள் தர்மம் செய்திருக்க மாட்டோம், வலா சல்லைனா, நாங்கள் தொழுதிருக்க மாட்டோம், ஃபன்ஸில் சகீரத்தன அலைனா, எங்கள் மீது அமைதியை இறக்குவாயாக, நாங்கள் எதிரிகளை சந்தித்தால் எங்களுடைய பாதங்களை வலுப்படுத்தி வைப்பாயாக, இன்னல் உலா கது பகவ் அலைனா, இந்த உலகமே எங்களுக்கு எதிராக அநியாயம் செய்து கொண்டிருக்கிறது, ஒயின் அராது பித்தனத்தன் அபைனா, அவர்கள் எங்களுக்கு ஒரு குழப்பத்தை சோதனையை செய்தால் அதை நாங்கள் நிராகரிப்போம் எதிர்கொள்வோம் என்று சஹாபாக்கள் பாடிய அந்த கவிதையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடுகிறார்கள். உண்மையில் நம்மளும் அதை நினைச்சு பார்க்கணும், எந்த நேரத்தில் எதை நினைச்சு பார்க்கறான், யா அல்லாஹ் நீ மட்டும் இல்லாண்டா எனக்கு நேர்வழியே கிடைச்சிருக்காது, இவ்வளவு கஷ்டம் வரும்போது அல்லாஹ் பார்த்து அவங்க படிக்கிறாங்க, யா அல்லாஹ் நீ மட்டும் இல்லாண்டா எனக்கு நேர்வழியே கிடைச்சிருக்காது, நான் தொழுது இருக்க மாட்டேன், நான் தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, தான தர்மங்களை செய்யறது, ஒரு நல்ல மனிதனாக வாழ்வது, இதுதான் எனக்கு செஞ்ச மிகப்பெரிய ஒரு கிருபை என்று அல்லாஹ்வை அந்த இடத்திலையும் அவர்கள் பெருமைப்படுத்தினார்கள். அல்லாஹ்வுடைய நியமத்தை அவர்கள் நினைத்து பார்த்தார்கள். சரி, இந்த போர்க்களம் எப்படி முடிவுக்கு வருது? அல்லாஹ் ஏற்படுத்துறான், அல்லாஹ்வை நம்பிய மக்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். நபி அவர்கள் துவா செய்யறாங்க, புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அல்லாஹும்மா முன்ஸில் அல் கிதாபி சரியா அல் ஹிஸாபி, யா அல்லாஹ், வேதத்தை இறக்கியவனே, விரைந்து விசாரணை செய்பவனே, இஹ்ஸிமில் அஹ்ஸாப், இந்த கூட்டுப்படைகளை நீ தோற்கடிப்பாயாக, இஹ்ஸிமுஹும் வஸல்ஸில்ஹும், அவர்களை குலுக்கி நீ எடுப்பாயாக. அல்லாஹ்விடத்தில் துவா செய்தார்கள். எல்லா போர்க்களத்திலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச ஒரே ஒரு காரியம் என்னன்னா, அல்லாஹ் மேல நம்பிக்கை வைக்கிறதா, இய்யாக நஅபுது வஇய்யாக நஸ்தயீன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் நம்ம உதவி தேடணும். இதுதான் தவக்குல் என்பது, அல்லாஹ்வையே சார்ந்து இருக்கிறது, அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு ஒப்படைக்கிறது. யா அல்லாஹ், என்னால் நான் முடிஞ்ச முயற்சி நான் செஞ்சுட்டேன், ஆனால் நீ தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் அவர்கள் முழுக்க என்ன செய்தார்கள், சரணடைந்தார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் உதவி செய்யறான், எப்படி உதவி செய்யறான்னு பாருங்களேன். அந்த எதிரி படைகள் எல்லாம் ஒன்று திரண்டு இருக்கிறாங்க, மதீனாவுக்குள்ள வர முடியல. ஏன் வர முடியல? மதீனாவில் குளித உண்டியாச்சு, சஹாபாக்கள் அம்பு வைத்து கொண்டு இருக்கிறார்கள், முயற்சி செஞ்சா அடி வேற உழுகும். அதனால அங்கேயே கூடாரத்தை போட்டு எப்படி எதிரி எப்படி மதீனாவுக்குள்ள நுழையலாம் என்று அபு சுஃபியான் எதிரி படைகள் எல்லோரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இரவு நேரத்தில் தங்கியிருக்கிறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பெரிய காத்து அனுப்பி விடுறான், குளிர், கடுமையான குளிர், பெரிய காத்து. காத்து வந்தா எப்படி இருக்கும், எதிரிகளுடைய கூடாரம் எல்லாம் பிச்சு புடுங்கி அவருடைய முகங்களை எல்லாம் அல்ல சதைகளை எல்லாம் கிழிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய குளிர் காத்து எல்லாம் அனுப்பி விடுறான். அப்ப எவ்வளவு நேரம் இந்த குளிர்ல இருக்கிறது, இருந்து இருந்து பார்த்தாங்க, வேற வழி இல்லாம அபு சுஃபியான் தன்னுடைய படையை திரட்டிக்கிட்டு என்ன செஞ்சிட்டாரு, இனிமே எங்களுக்கு இயலாதுன்னு சொல்லி அவர் அப்படியே கிளம்பி போயிட்டார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த காட்சியை திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகிறார். ஃபர்சல்னா அலைஹிம் ரீஹன் வ ஜுனூதன், அவர்களுக்கு எதிராக காற்றையும் நீங்கள் பார்க்காத ஒரு படையையும் நாம் அனுப்பினோம். அங்கேயும் எல்லாம் மாணவர்களை இறக்கி விடுறோம். அவர்கள் அந்த எதிரி படைகளை சின்ன பின்னமாக்குகிறார்கள். அல்லாஹ் இந்த மாதிரி எதிரிகளை இன்னும் அல்லாஹ் சொல்லுகிறான், இதே அத்தியாயத்தில் அல்லாஹ் காஃபிர்களை வெறியோடு வந்தார்களே, கோபத்தோடு வந்தார்களே, அதே கோபத்தோடு அல்லாஹ் அவர்களை திருப்பி அனுப்பினான். லம் எனாலு ஹைரன், அவர்கள் எந்த நன்மையையும் அடையவில்லை, எந்த நன்மையையும் அவர்கள் அடையவில்லை. என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த விஷயத்தை பற்றி திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சஹாபாக்களுக்கு ஒரு சில அற்புதங்களையும் இந்த போர்க்களத்தில் ஏற்படுத்துகிறார். புகாரியில் 4101 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, இந்த போர்க்களத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான சிரமப்பட்டாங்க. அவங்க வயிற்ற கல்லு கட்டி இருந்தாங்க. இந்த காட்சியை பார்த்த எனக்கு என்னால் பொறுக்க முடியவில்லை. அவங்க தான் அந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இதை பார்த்தா யாருக்கு தான் பொறுக்க முடியும், நமக்கு ஏதாவது ஒரு சக்தி இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி செய்ய மாட்டோமா? இப்போ சஹாபாக்கள் அவங்களுக்கு இதை பொறுக்க முடியலை. எனவே நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கேட்டுட்டு அல்லாஹ் நான் வீடு வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கேட்டேன். நபி அவர்களும் அனுமதி கொடுத்தார்கள். நான் வீட்டுக்கு போய் என் மனைவிட்ட, நபி கடுமையான பசியில் இருக்கிறாங்க, உன்ட்ட ஏதாவது இருக்குதான்னு கேட்டேன். ஆமாம், கொஞ்சம் கோதுமையும் ஒரு பெண்ணாட்டு குட்டியும் இருக்கிறது, அதை நான் சமைச்சு தரேன், நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிட்டு வாங்க, அதிகமாக கூட்டிட்டு வந்தா வந்துடாதீங்க, ஏன்னா இருக்கிற சாப்பாடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒரு ஆளுக்கு ரெண்டு ஆளுக்கு இவ்வளவுதான் பத்தும் என்று சொல்லி என்ன செய்யறாங்க, அனுப்பி வைக்கிறாங்க. வீட்டில் சாப்பாடு ரெடியாகுது. சஹாபாக்குடைய தாராள மனசை பாருங்க, அல்லாஹ்வுடைய மௌஜிஸாவை பாருங்க. ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அல்லாஹ்வின் தூதரே, இந்த மாதிரி நான் சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கிறேன், நீங்க வந்து வாங்க, உங்களோட ஒரு மனுஷர் ஒரு ரெண்டு பேரும் நீங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்ட்டு இவ்வளவுதான் சாப்பாடு இருக்கும் அப்படிங்கிற தகவலையும் சேர்த்து சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அப்படியா என்ன செஞ்சிருக்கிறேன், இந்த மாதிரி ஒரு பெண்ணாட்டு குட்டி இருந்துச்சு, கொஞ்சம் கோதுமை வச்சு இதை வச்சு நான் செஞ்சேன், அப்படியா அது போதுமே சொல்லி எல்லா முஹாஜிர்களும் வாங்க, எல்லா அன்சாரிகளும் வாங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தவங்களை எல்லாம் கூட்டு போறாங்க. இப்ப விருந்து கலைச்சவருக்கு எப்படி இருக்கும், என்னடா இவரை மட்டும் கூப்பிட்டா இவர் மட்டும் வர வேண்டியதானே, இப்படி கூட்டத்தையே கூட்டி சில நேரங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கேட்டு போயிருக்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல அற்புதம் நடக்க, அற்புதம் என்பது அல்லாஹ் நானா தான் நடக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஒரு அற்புதம் செய்யறான்னா அல்லாஹ் நானா தான் நடக்கும். அப்ப அற்புதம் நடந்தா பிரச்சனை இல்லை, அற்புதம் நடக்காம ஒரு ஆள் விருந்துக்கு போகும்போது நான் ஒரு 10 பேர் 15 பேரை கூட்டிட்டு போனோம்னா அது எப்படியாது? அது முறை கிடையாது. நபி அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா சஹாபாக்குடைய கட்டுப்பாடு உணர்வு எப்படின்னா, அவங்க நபியுடைய சொல்லுக்கு முன்னா தன்னுடைய பசி உணர்வு எல்லாத்தையும் கட்டுப்படுத்திடுவாங்க. இப்படி சொல்லிட்டோமே இப்படி செய்யறாரு ஏத்து பேச மாட்டாங்க, நபிக்கு தெரியாதா? இப்ப அவங்க பார்த்துக்கிடுவாங்க, இப்படிதான் வருவாங்க. ஏற்கனவே நம்ம ஒரு சில அரிசிகள்லாம் படிச்சிருக்கிறோம், பசி நேரத்தில் அபு சுஃபியான் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மயங்கி விழுந்தாங்க இல்லையா? எந்த அளவுக்கு மயக்கும், மயங்கி கிடப்பாங்க, தெருவில் போறவங்களாம் பைத்தியம் கிடக்குது போலன்னு சொல்லி கழுத்தில் ஏறி மீச்சிட்டு போவாங்க, அவ்வளவு பசி. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, ஒரு டம்ளர் பால் தான் அவங்க வீட்டில் இருந்துச்சு, அதை எடுத்து அவ்வளவு பேர் சஹாபாக்களையும் கூப்பிட்டு எல்லா பேருக்கும் விளம்புன்னு சொன்னாங்க. அப்ப அபு ஹுரைரா அவங்க மனசை என்ன வச்சு அதெல்லாம் அவங்க சொல்றாங்க, இருக்கிறது ஒரு டம்ளர் பால், இதை வந்து 50 பேருக்கு கொடுத்தா நம்ம என்ன செய்யறது, இது நமக்கே பத்தாது, இதை போய் எல்லாருக்கும் கொடுக்க சொல்றாங்களே, இப்படிலாம் அவங்க யோசிக்கிறாங்க. ஆனாலும் என்ன, நபி சொல்லிட்டா நம்ம என்ன செய்ய முடியாது, மீற முடியாது. வேற யாராவது சொன்னா எங்க இப்படி அநியாயம் பண்றீங்கன்னு என்ன செய்யலாம், கேட்கலாம். அப்ப நபி சொல்லிட்டா அப்படி கேட்க முடியுமா? முடியாது. அப்ப எல்லாருக்கும் கொடுத்தாங்க. கடைசியில் என்ன செஞ்சாங்க, அபு ஹுரைராவே எல்லாரும் குடிச்சிட்டாங்களா? எல்லாரும் குடிச்சிட்டாங்க. இப்ப யார் பாக்கி? நானும் நீங்கள் மட்டும்தான் பாக்கி, இப்படிலாம் சொன்னாங்க. அப்ப இது இப்படி அல்லாவுடைய அற்புதம் நடந்தது அந்த இடத்துல. ஒரு டம்ளர் வாழ்தான் அல்லா அதுல பறக்க செஞ்சான். அது மாதிரி இந்த இடத்துல அல்லாஹ் பறக்க செய்வாங்கிற உறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்குது. அல்லாஹ் காட்டி கொடுக்குறான், இந்த உணவு அவ்வளவு சஹாபாக்களுக்கு போதும், நான் பறக்க செய்வேங்கிறத நபி அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லித்தரான். அதனால அவ்வளவு சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிட்டு போனாங்க. வீட்டுக்கு போனா மனைவி இருக்கிறாங்க, அவங்களும் பார்த்துட்டு என்னடா இவர் வந்து இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டு வந்துட்டாரு, நீங்க வந்து சொன்னீங்களா இல்லையா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இவ்வளவுதான் சாப்பாடு இருக்குன்னு சொன்னீங்க, நான் சொன்னிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பெல்லாம் ஆள் அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க அப்படியா? சரி, சட்டியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சட்டியை வந்து நீங்க கீழே இறக்காதீங்க, நான் ரொட்டியை பிச்சு பிச்சு வைக்கிறேன், நானே என்ன செய்யறேன் கறியை நான் எடுத்து எடுத்து வைக்கிறேன்னு சொல்லி நபி அவர்கள் தன்னுடைய கரத்தால் என்ன செஞ்சாங்க, ரொட்டியை பிச்சு அதுக்கு மேல கறியை வச்சாங்க. இருக்கிறது கொஞ்சம் தான், வந்திருக்கக்கூடிய ஆட்கள் எத்தனை, எத்தனை பேர் அவர் கூட்டிட்டு வர சொன்னாரு? 2 பேர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்தா ஒரு 3 பேர் தான். ஆனா வந்த சஹாபாக்கள் எவ்வளவு பேர் தெரியுமா? 300 பேர். எவ்வளவு பேர் இருந்தாங்க? 300 பேர் இருந்தாங்க. 3 பேர் சாப்பிடுற சாப்பாட்டை எத்தனை பேர் சாப்பிட்டாங்க? 300 பேர் சாப்பிட்டாங்க. நபி ரொட்டியை பிச்சு வைக்கிறாங்க, அங்க ரொட்டி குறைஞ்ச பாடு இல்லை, கறி எடுத்து எடுத்து போடுறாங்க, சட்டியில கறி இருந்துகிட்டே இருக்குது, வந்துகிட்டே இருக்குது. கடைசியில எல்லாரும் 300 சஹாபாக்களும் அந்த உணவு சாப்பிட்டுட்டு சாப்பிட்டாங்க. எல்லாரும் வயிறு நிரம்ப சாப்பிட்டாங்க, சும்மா ஒரு பேணுதலுக்கு கொஞ்சம் சாப்பிட்டாங்கன்னு இல்ல, வயிறு நிரம்ப அவங்க சாப்பிட்டாங்க. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வீட்டில் உள்ளவங்க பசியில இருப்பாங்க, இதை அவங்கள சாப்பிட சொல்லுங்கன்னு சொல்லி எஞ்சிய உணவை வீட்டில் உள்ள ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மனைவி சாப்பிட்டாங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் சகோதரர்களே. இந்த குணமெல்லாம் யாருக்கு வரும் இந்த இக்கட்டான நேரத்தில்? இப்படி அள்ளி கொடுத்த அந்த ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களாம் பெரிய பணக்காரர், அவரே பெரிய ஒரு கடன் உள்ளவர். ஹதீஸ்ல நம்ம ஏற்கனவே போன போர்க்களங்கள்லாம் நம்ம பார்த்தோம், பெரிய ஒரு கடன் உள்ளவர்கள், அவங்களுக்கு நிறைய பெண் குழந்தைகள் இருந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அவங்களே தேவை உள்ளவர்களா இருக்கிறாங்க, அடுத்தவங்கிட்ட வாங்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறாங்க. ஆனா என்ன செய்யறாங்க, நம்மகிட்ட இருக்குதே இல்லாதவங்க நிறைய இருக்கிறாங்க, நம்ம இல்லாதவங்களுக்கு கொடுப்போமே என்று அவர்களுக்கு அந்த ஒரு உயர்வான ஒரு பண்பு தான் வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி நம்மளை கூப்பிடுறாங்க, நம்ம மட்டும் போய் பைய போய் சாப்பிட வந்துடும் யாருக்கும் தெரியாம, அப்படி ஏதாவது செஞ்சாங்களா? இல்ல. நமக்கு கீழே எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க, அவங்களும் மனிதர்கள் தானே, நம்ம மட்டும்தான், நமக்கு தான் பசியா, நமக்குதான் வறுமையா, நமக்கு தான் ஏழ்மையா? அப்ப சஹாபாக்களுடைய நலனை நபி அவர்கள் கவனத்துல வச்சு அவங்க, இதுதான் ஒரு நல்ல ஒரு தலைவர் என்பதற்குரிய அடையாளம். இப்படிலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த போர்க்களத்திலே நடந்து கொண்டார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆஹ், அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீ அடுத்த ஒரு போர் இருக்கிறது, ஹைபர் போர்க்களம், அது இதனுடைய தொடர்ச்சி. இதுக்கப்புறம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க போனாங்க, ஏன்னா அல்லாஹ்வே சொல்லி காட்டுறாங்கல்ல. ஏன்னா இந்த போர்க்களத்தில் குறைசிகளுக்கு உதவி பண்ணது யாரு? யார் உதவி பண்ணா? யகூதிகள் உதவி பண்ணாங்க. யகூதிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஏற்கனவே இந்த பனு குறைலாங்கிற போர்க்களம்லாம் நடந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருந்தாங்க, எனக்கு எதிராக நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது, நீ பேசாமல் இருக்கணும், யார் எதிரி கூட சேர்ந்துக்கிட்டு எதிரியை கிளப்பி விடுற வேலையெல்லாம் நீ பண்ணக்கூடாது, அப்படி இருந்தேன்னா நீ இருந்துக்கோன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட உடன்படிக்கை செஞ்சிருக்கிறாங்க. அந்த உடன்படிக்கை அவங்க பேணலை, என்ன பண்ணிட்டாங்க, காஃபிர்களோட கைகோர்த்து நபி அவர்களை கொலை செய்யறதுக்கு திட்டம் தீட்டாங்க. இப்ப எதிரிகள் போயிட்டாங்களா, சஹாபாக்கள் நிம்மதியோட வெளியே திரும்புறாங்க. இப்ப என்ன செய்யணும், துரோகிகள் தான் அவங்க, அந்த துரோகிகளுக்கு பாடம் போட்டுறதுக்காக தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபர் நோக்கி என்ன செஞ்சாங்க, அடுத்தவங்க ஒரு போர் செஞ்சாங்கிறத ஹதீஸ்ல பார்க்கும். அது நம்ம இன்ஷால்லா அடுத்தடுத்த காலங்கள்ல ஹைபர் போர்க்களை பத்தி நம்ம விரிவாக என்ன செய்வோம், அறிந்து கொள்வோம். இந்த போர்க்களத்துல நம்ம படித்த விஷயங்கள்ல இருந்து நம்ம பெற வேண்டிய படிப்பினை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் தியாகிகள், அவர்கள் ஈமான் உறுதி உள்ளவர்கள், அவர்கள் அல்லாவுக்காக அல்லாவுடைய தூதருக்காக எப்படிப்பட்ட சிரமங்களை எல்லாம் இந்த போர்க்களத்தில் அவர்கள் அனுபவித்தார்கள். ரப்புல் ஆலமீன் இவ்வளோ பெரிய சூழ்ச்சிகளை எல்லாம் உயிரிழித்துத்தான் அந்த மக்களை பாதுகாத்து, அந்த மக்களை வாழ வைத்து, வளர வைத்து, அவர்கள் மூலம் இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு பாதுகாத்து வழங்கி இருக்கிறார். ஆக நம்ம அதை நினைச்சு பார்க்கணும். அந்த சஹாபாக்கள் விஷயத்துல நம்ம நல்லதை தான் பேசணும். நீங்க பாருங்க, இஸ்லாமிய அகீதா நூல்களை பாருங்க, இஸ்லாமிய கொள்கை விளக்க நூல்கள்ல அதுல சிறுக்கு வைக்கக்கூடாதுன்னு பல விஷயங்கள் சொல்லப்படுது. இதுவும் ஒரு முக்கிய விஷயமாக அங்கே குறிப்பிடப்படும். என்ன விஷயம், நபித்தோழர்களை பத்தி நல்ல விதமாகத்தான் நாங்கள் பேசுவோம். நபித்தோழர்களை பத்தி யாரெல்லாம் எவனெல்லாம் தப்பும் தவறாக பேசுகிறானோ, அவர்கள் மீது வெறுப்பு வரக்கூடிய வகையிலே கருத்துக்களை எடுத்து பேசுகிறானோ, அவன் பேசக்கூடிய விஷயம் உண்மையா இருந்தாலும் சரி, உண்மையிலே சஹாபாக்கள்கிட்ட ஏற்பட்ட தவறா இருந்தாலும் கூட, அதை பத்தி நீ ஏண்டா பேசுற, அதை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? அப்ப எல்லா விஷய அகீதா விஷயங்கள்லையும் கிதாபுகள்ல சொன்ன விஷயம் என்ன, சஹாபாக்கள்கிட்ட சில தவறுகளே ஏற்பட்டிருந்தாலும், சில குற்றங்களே ஏற்பட்டிருந்தாலும் அதை பத்தி நாம பேசக்கூடாது, அவர்களுக்காக நம்ம பாவ மன்னிப்பு தான் தேட வேண்டும் என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த வழிகேடர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, நபிசல்லாஸ் அவங்களுடைய ஹதீஸ்கள்ல விளையாடுறது, பிறகு சஹாபாக்கள் மார்க்கத்துல புது புது சரக்குகளை உள்ள நுழைக்கணும்னு சொன்னா சஹாபாக்கள் இடைஞ்சலா அடிப்பாங்களே, அப்ப ஹதீச மறுக்கிறது, சஹாபாக்களை தட்டி விடுறது, சஹாபாக்களை எப்படி தட்டி விடுறது, சஹாபாக்களை பத்தி எந்தெந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி இல்லாத பொல்லாதங்களை சேர்த்து விட்டு இப்படிலாம் நம்ம பேசணும்னா மக்களுடைய உள்ளங்கள்ல சஹாபாக்களை பத்தி ஒரு வெறுப்புணர்வு வரும். நாளைக்கு ஏதாவது புது புது சரக்குகளை மார்க்கத்துல நுழைச்சோம்னா, ஏ சஹாபாக்கள்லாம் இப்படி இல்லையேன்னு கேட்டா, ஆ சஹாபியா அப்படிதானே இப்படிதானேன்னு சொல்லி இவன் வாய்க்கு வந்தபடி இவன் பேசுவான், அப்படி இவனை உருவாக்கி விட்டுறலாம் என்ற அடிப்படையில தான் இந்த மாதிரியான குழப்பங்கள் தமிழ் உலகத்துல வந்து கொண்டிருக்கிறது. எனவே அதுல நாம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாமும் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தின் மீது பிடிப்புள்ளவர்களாக, அந்த மார்க்கத்துக்கு பாடுபடக்கூடியவர்களாக இருக்கணும். எல்லாம் உள்ள இறைவன் அப்படிப்பட்ட ஒரு கொள்கை உறுதியை, அல்லாஹ்வின் மீது ஆழமான நம்பிக்கை, தியாகம் செய்ய வேண்டிய சூழல் வந்தால் தியாகம் செய்யக்கூடிய மனப்பான்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தருவானாக. இம்மையை விட மறுமையை சிறந்தது, மறுமைக்காக இம்மையை நாம் இழக்கலாம், இம்மைக்காக நாம் மறுமை இழந்துவிடக் கூடாது என்ற சஹாபாக்களுடைய கொள்கையில் அல்லாஹ் நம்மை நிலைபெற செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.